الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون وقال الله سبحانه وتعالى أيضا وما هذه الحياة الدنيا إلا له ولعب وإن الدار الآخرة لهي الحيوان لو كانوا يعلمون صدق الله العظيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவுக்கே குறித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் நம் வீருலக வழிகாட்டி நம்முடைய உயிரிலும் மேலான ஹஸ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் ஆள் அஸ்ஹாபுகள் தாபிஊங்கள் தபூ தாபிஈங்கள் மேலும் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவை முழுமையாக பயந்து நடந்து கொள்ளுமாறும் அவனுடைய கட்டளைகளை கடமைகளை அவன் விரும்பக்கூடிய வடிவத்தில் அந்த ரப்புக்காக வேண்டி மட்டும் எடுத்து நடக்குமாறும் அவன் தடுத்தவைகள் வெறுத்தவைகள் நெருங்க வேண்டாம் என்று எச்சரித்தவைகள் ஒவ்வொன்றையும் தேடி படித்து வாழ்க்கையிலிருந்து முற்றுமுழுதாகவே தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலாவதாக எனக்கும் அத்தோடு உங்களுக்கும் தக்குவா என்ற வசியத்தை ஞாபகமூட்டியவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, ஜுமாவுடைய இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த சங்கையான நாளை கண்ணியப்படுத்தும் முகமாக குளித்து சுன்னத்துகளை நிறைவேற்றி இத்திகாப் நியத்துடன் வந்து அமர்ந்திருக்கிறோம். இந்த ஒரு குறுகிய நேரத்தில் ஏதாவது ஒரு பிரயோசனத்தை அடைந்து கொள்வோம், வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வோம் என்ற நோக்கத்துடன் அந்த நீயத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் எல்லோருடைய இந்த அமர்வையும் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, உலகத்திலே வாழக்கூடிய நாம் எல்லோரும் ஒரு கண்ணோட்டத்தில் நோக்கும் பொழுது பிரயாணிகள், எல்லோரும் பிரயாணிகள், முசாஃபிரூன். தாயுடைய கற்பறையிலிருந்து ஆரம்பித்த அந்த பிரயாணத்தின் தொடரிலே நாம் எல்லோரும் இருக்கிறோம். குறிப்பிட்ட ஒரு இடத்தை நோக்கி எல்லோரும் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் எங்களுடைய மறுமை வாழ்க்கையை நோக்கி நாம் செய்யக்கூடிய பிரயாணம். அதனுடைய முதலாவது இடம் கபூர். அதை நோக்கி நாம் எல்லோரும் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்குரிய அந்த இடம் நெருங்கிவிட்டதா? இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது, எத்தனை மைல் இருக்கிறது தெரியாது. ஆனால் பிரயாணத்திலே இருக்கிறோம். உலகத்தில் ஒரு பிரயாணத்தை ஆரம்பித்து விட்டோம். இங்கிருந்து கண்டி வரையிலே, கொழும்பு வரையிலே நாம் நோக்கி செல்லக்கூடிய இடம் வரப்போகிறது. இன்னும் 10 நிமிடம், இன்னும் 1 மணி நேரம், 1/2 மணி நேரம் பிரயாணத்தின் எல்லையை அடைந்து விட்டோம், இறங்கப் போகிறோம். அதற்குரிய முறையிலே அந்த பிரயாணத்தினுடைய இடத்திற்கு ஏற்ப எங்களை தயாராக்கிக் கொள்ளுகிறோம். எல்லோரும் பிரயாணிகள், கபூரை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்குரிய இடம் வந்து சேருவதற்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது என்பது எங்களில் யாருக்கும் தெரியாது. இதனால் தான் அந்த பிரயாணத்தை ஞாபகமூட்டக்கூடிய வடிவத்தில்தான் எங்களுடைய உலகத்தின் தற்காலிக பிரயாணமும் அமைந்திருக்கிறது. எப்படி? வாகனத்தில் ஏறியவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை ஓதுங்கள் என்று ஒரு துஆவை கற்றுத்தந்தார். சிலர் அதனை நேரடியாகவே ஓதுகிறார்கள், சிலருடைய கதவை திறந்தவுடன் வாகனம் ஓதுகிறது, சிலர் அதனை தனக்கு ஞாபகம் ஊட்டிக் கொள்வதற்காக வேண்டி வைத்திருக்கிறார்கள், வரவேற்கத்தக்க விடயம், கூடாது என்று சொல்லவில்லை. என்ன ஓதுகிறோம் அல்லது ஓத வேண்டும்? தற்காலிக ஒரு பிரயாணத்தை ஆரம்பிக்கிறோம், வாகனத்தில் ஏறி அமர்ந்தவுடன் என்ன சொல்லுகிறோம்? சுபஹான அல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன். இந்த பிரயாணத்தை நாம் வாகனிப்பதற்கு வசதியாக்கி தந்த அல்லாஹ் தூய்மையானவன். நாம் கண்டியை நோக்கி, கொழும்பை நோக்கி செல்லக்கூடிய அந்த தற்காலிக பிரயாணத்தை ஆரம்பித்தவுடனும் எங்களுடைய அந்த நீண்ட நிரந்தர பிரயாணத்தை ஞாபகமூட்டிக் கொள்ளுகிறோம். இது உன்னுடைய தற்காலிக பிரயாணம். வஇன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன், எங்களுடைய ரப்பை நோக்கி நாம் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். உன்னுடைய இந்த தற்காலிக பிரயாணம் முடிவடைவதற்கு முன்னால் அந்த பிரயாணம் முடிவடையலாம். எந்த நோக்கத்தில், எந்த இடத்தை நோக்கி நீ இப்பொழுது வாகனிக்க போறாயோ அந்த பிரயாணம் முடிவடைவதற்கு முன்னால் உன்னுடைய இந்த பிரயாணம் முடிவடையலாம். அதையும் சிந்தனையில் வைத்துக்கொள் என்பதுதான் அந்த துஆ. வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். ஜெனாசா செய்தி, மரண அறிவித்தல், அதனை அறிவிப்பதற்கு முன்னால் அறிவிக்கக்கூடியவரும் ஒரு வார்த்தையே சொல்லுவார், கேட்டவர்களும் உடனடியாக ஒரு வார்த்தையே சொல்லுவார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற செய்தி கேட்டவுடனே எங்களுடைய உள்ளத்திலே வரும், ஜனாசா அறிவித்தல் செய்யப்பட போகிறது. அல்லது ஒருவர் வந்து கேட்கிறார், மையத்து செய்தி கேள்விப்பட்டீர்களா? இப்படி கேட்டவுடன் யாரு எவர் என்பதற்கு முன்னால் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் யார், எங்களை அறியாமலே அது வருகிறது. சிலர் நினைக்கிறார்கள் அது மையத்துக்கு ஓதக்கூடிய ஒரு துஆ என்று. ஜெனாசா அறிவித்தல் அதை பற்றிய செய்தி வரும் பொழுது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று அர்த்தம் விளங்கியோ விளங்காமலோ எல்லோரும் சொல்லுகிறோம். சிலருடைய சிந்தனையில இருக்கிறது இது மரணித்தவருக்காக வேண்டிய ஒரு துஆ செய்யப்படுகிறது என்று. இல்லை, அவருக்கு துஆ அல்ல, எங்களுக்கு உடனடியாக ஒரு உபதேசம். அவருடைய மரண அறிவித்தல் செய்தி சொல்லப்படுகிறது, அவருடைய அடக்கும் நேரம் அறிவிக்கப்படுகிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் எல்லோருமே அல்லாஹுக்குரியவர்கள், எங்கள் எல்லோருக்கும் அப்படி ஒரு திகதி முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ரப்பை நோக்கி அவர் சென்று விட்டதை போன்று அடுத்த கட்டம் நாங்களும் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்ற உபதேசத்தை எங்களுக்கு நாங்களே மையத்து செய்தி கேள்விப்பட்டவுடன் சொல்லிக் கொள்கிறோம். இன்னா லில்லாஹி, நாம் எல்லோரும் அந்த ரப்புக்குரியவர்கள். வ இன்னா இலைஹி ராஜிஊன், அந்த ரப்பை நோக்கி நாம் எல்லோருமே போகக்கூடியவர்கள். அவர் முந்திவிட்டார், அடுத்த கட்டம் நான். எத்தனை பேருக்கு இந்த சிந்தனை வருகிறது? மையவாடிக்குள் நுழைந்ததன் பின்னால் மையவாடியிலே உள்ளவர்களை பார்த்து இந்த துஆவை ஓதுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார். கபர்களை போய் சந்திக்குமாறு சொன்னார்கள். எதற்கு? குந்து நஹைதுக்கும் மன் ஜியாரத்தில் குபூர் ஃபஸூரூஹா ஃபஇன்னஹா துஸக்கிருக்குமுல் ஆகிரா. மையவாதிகளுக்கு போய் கபறுகளை ஜியாரத்து செய்வதை நான் தடுத்திருந்தேன், ஆனால் இப்பொழுது அனுமதி வழங்குகிறேன், மையவாடிக்கு செல்லுங்கள். ஏன்? அது உங்களுக்கு மறுமையின் சிந்தனையை உண்டாக்கும், அதற்காக வேண்டி போகலாம். மையத்து விழுந்தால் மட்டுமல்ல, ஓய்வு நேரம் கிடைத்தவுடன் ஏனைய பிரயாணங்கள் செய்வதை போல இடைக்கிடையே மையவாடிக்கும் சென்று வரவேன். மௌத்துடைய சிந்தனை, ஆஹிராவுடைய சிந்தனையை உண்டாக்கிக் கொள்வது. போய் அந்த மையவாடியிலே உள்ளவர்களை பார்த்து சொல்லுங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன், இங்கு வாழக்கூடிய முஃமீன்களே, உங்கள் எல்லோருக்கும் சலாம். அவர்கள் கேட்கிறார்கள், பதில் சொல்லுகிறார்கள், ஆனால் எங்களுக்கு கேட்க முடியாது. இரண்டாவதாக அவர்களை பார்த்து சொல்லுங்கள் என்று ஒரு துஆ கற்றுத்தரப்பட்டிருக்கு, அது அவர்களுக்கல்ல எங்களுக்கு. என்ன சொல்லுகிறோம்? வஇன்னா இன்ஷா அல்லாஹு பிகும் லாஹிகூன் அந்தும் ஸலஃபுனா வநஹ்னு பில் அஸர். மையவாடியிலே உள்ளவர்களை, ஜனாசாவை சந்திப்பதற்கு நீங்கள் சென்றால் கபூரிலே உள்ளவர்களை பார்த்து சொல்லுங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிகும் லாஹிகூன், நாமும் வெகு விரைவில் உங்களுடன் வந்து சேர்ந்து கொள்வோம். இது உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் தான். அதைத்தான் சொல்லுகிறோம், கபூரிலே உள்ளவர்களை பார்த்து நாமும் வெகு விரைவில் உங்களுடன் வந்து சேர்ந்து கொள்வோம். அதை நோக்கி அந்தும் அந்தும் சலஃபுனா, நீங்கள் முந்திவிட்டீர்கள், வனஹனுவில் அசர், நீங்கள் இந்த பாதையிலே வந்தீர்களோ அதே ரோட்டில் தான் நாமும் வந்து கொண்டிருக்கோம். இது போன்ற ஒரு இடத்தை நோக்கி நாமும் வெகு விரைவில் வருவோம். யஃபிருல்லாஹுலனா வலக்கும், அல்லாஹ் உங்களையும் எங்களையும் மன்னிப்பானா. இந்த ஒவ்வொன்றுமே எங்களுக்கு அந்த நீண்ட பிரயாணத்தின் பக்கம் எங்களை தூண்டப்படுகிறது, நினைவுபடுத்தப்படுகிறது. பிரயாணத்திலே இருக்கிறோம், இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பது தெரியாது. அந்த பிரயாணம் முடிவடைவதுடன் என்ன என்ன தேவைப்படுமோ அவைகளெல்லாம் தயார் செய்யப்பட்ட நிலையில் இருக்கிறதா அல்லது இல்லையா? உலகத்தினுடைய தற்காலிக ஒரு பிரயாணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாலும் அந்த பிரயாணத்துக்கு தேவையானவைகள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதை பல தடவைகள் செக் பண்ணிக் கொள்ளுகிறோம். வாகனத்தை பாதைக்கு எடுப்பதற்கு முன்னால் பார்க்கிறோம், லைசன்ஸ், இன்சூரன்ஸ், இன்னும் தேவையான டாக்குமெண்ட்ஸ்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா, லைசனுடைய டேட் முடிந்திருக்கிறதா அல்லது இன்னும் காலம் இருக்கிறதா, இப்படி அனைத்தையும் சரி செய்து கொள்கிறோம். வீட்டில் உள்ள மனைவி கேட்கிறார், இதெல்லாம் எடுத்துக்கொண்டீங்களா? மகள் கேட்கிறான், தந்தையே இவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டீர்களா? மகளுக்கும் தெரியும், மனைவிக்கும் தெரியும், மகனுக்கும் தெரியும், வாப்ப இந்த பிரயாணம் செய்ய போகிறார், வாப்ப இந்த தந்தை இன்ன வேலைக்காக வேண்டி போக போகிறார், அவைகள் அவருக்கு இவைகள் எல்லாம் தேவைப்படும். எனவே வீட்டில் உள்ள எல்லோரும் மாறி மாறி ஞாபகம் ஊட்டிக் கொள்ளுகிறார்கள், அதை எடுத்துக்கொண்டீரா, இதை எடுத்துக்கொண்டீரா, அது பூர்த்தியாக இருக்கிறதா என்றெல்லாம் கேட்கிறார்கள். ஏன்? அந்த தற்காலிக பிரயாணத்திலே ஒரு சிறிய பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது. ஏன் திடீரென்று ஒரு சிறிய பிரயாணமாக இருந்தாலும், இங்கிருந்து குருநாகல் டவுனுக்கு போவதாக இருந்தாலும் பைக்கை எடுத்துக்கொண்டு தலையிலே ஹெல்மெட்டையும் மாட்டிக்கொள்ளுகிறார், லைசனையும் எடுத்துக்கொள்ளுகிறார். ஏன்? உள்ளம் சொல்லுகிறது, என்னுடைய நேரம் சிலவேளை அவன் நிறுத்திவிட்டால், விசில் அடித்துவிட்டால். ஏன் அப்படிப்பட்ட ஒரு சிறிய சீரழிவு? அதனால் எடுத்துக்கொள்ளும். சிறிய ஒரு பிரயாணமாக இருந்தாலும் அந்த பிரயாணத்துக்கு முட்டுக்கட்டையாக இவைகள் எல்லாம் இருக்குமோ அவைகளை நிவர்த்தி செய்கிறோம், சரி செய்து கொள்கிறோம். ஏன்? சிறிய ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. ஒரு ஜொப்புக்காக வேண்டி, ஒரு ஜொப்புடைய இன்டர்வியூக்காக வேண்டி செல்லுகிறார், ஒரு நாட்டுக்கு போக போகிறார், ஏர்போர்ட்டுக்குள் நுழைந்ததன் பின்னால் என்னவெல்லாம் தேவைப்படுமோ பிளைட்டிலே ஏறுவதற்கு முன்னால் அவைகளை எல்லாம் பல தடவைகள் செக் பண்ணுகிறோம். வீட்டிலிருந்து வாகனத்தில் ஏறுவதற்கு முன்னாலும் ஒரு தடவை செக் பண்ணுகிறோம், இடையிலே போகும் பொழுதும் ஒரு பார்வையை பார்த்துக் கொள்ளுகிறோம், ஏர்போர்ட்டிலே நுழைவதற்கு முன்னாலும் பார்த்துக் கொள்ளுகிறோம், இன்னும் ஒருவரிடமும் சொல்லுகிறோம், கொஞ்சம் அனைத்தும் சரியாக இருக்கிறதா பார்த்து பாருங்கள் என்று எல்லோரும் கேட்கிறார்கள். பல தடவைகள் அனைத்தும் சரியா? ஏன் ஒரு டாக்குமெண்ட்ஸ் இல்லாமலாகி, அல்லது ஏதோ ஒன்றை கேட்டு அது இல்லாமலாகி அந்த பிரயாணத்தில் எனக்கு தடை ஏற்பட்டுவிடக் கூடாது, அதில் எனக்கு பிரச்சனை வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி உலகத்தினுடைய சிறிய சிறிய விடயங்களுக்கு முன்னாலும் பல ஏற்பாடுகள் தயாரிப்புகளை பரிபூரணம் செய்கிறோம். நீண்ட பிரயாணத்தில் இருக்கிறோம், எப்பொழுது முடிய போகிறது என்பது தெரியாது. எங்களுடைய முழு ஃபைல்களும் நூற்றுக்கு நூறு துப்பரவாக இருக்கிறதா? மனிதன் தன்னை அடிக்கடி கேட்க வேண்டும். ஒவ்வொரு தலைப்பாக மனிதன் பார்க்க வேண்டும். தொழுகையுடைய ஃபைலை பெறட்ட வேண்டும், நோம்புடைய ஃபைலை பெறட்ட வேண்டும், ஜகாத்துடைய ஃபைலை பெறட்ட வேண்டும், ஏனைய நற்காரியங்களுடைய ஃபைலை பெறட்ட வேண்டும், நான் செய்த பாவங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஃபைல் போடப்பட்டிருக்கிறது, அவைகள் எல்லாருக்கும் அவைகள் அனைத்துக்கும் தௌபா செய்யப்பட்டிருக்கிறதா, உறவுகள் குடல்வாய் ஜனங்கள் என்ற ஒரு ஃபைல் இருக்கிறது, கொடுக்கல் வாங்கலோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஃபைல் இருக்கிறது, சமூக வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஃபைல் இருக்கிறது. இந்த ஒவ்வொன்றையும் பிறட்டி பிறட்டி பார்க்க வேண்டும். இவைகளில் என்ன குறை இருக்கிறது? அந்த பிரயாணம் முடிவடையும் பொழுது கபூரிலும் நிரந்தரமான மறுமை வாழ்க்கையிலும் இது எனக்கு முட்டுக்கட்டையாக ஆக போகிறது, இது எனக்கு தடையாக ஆக போகிறது, இதற்கு என்னுடைய அந்த இன்பமான சுவர்க்கத்திலே நுழைவதற்கு, அல்லது இதிலே உள்ள இது என்னை நரகத்தின் பக்கம் தள்ளிவிடப் போகிறது, அந்த பயங்கரமான நரகம், அதற்கு முன்னால் உள்ள கபூரினுடைய இருட்டும் அவற்றுள்ளே உள்ள நெருக்கடிகளும் அங்கே உள்ள பயங்கரமான தண்டனைகளும் இவைகளில் தப்புவதற்குரிய, அவைகளுடைய முட்டுக்கட்டுகளை நீக்குவதற்குரிய எல்லா ஏற்பாடுகளும் என்னுடைய வாழ்க்கையிலே உள்ள சகல பயில்களிலும் துப்பரவாக இருக்கிறதா, அதாவது அவைகள் பரிபூரணப்படுத்தப்பட்டிருக்கிறதா, அல்லது அவைகளுக்குள் எத்தனையோ குறைகள் இருக்கிறதா? அந்த குறையுடன் கபருக்கு சென்றால் எனக்கு பாஸ் என்ற செய்தி கிடைக்குமா அல்லது ஃபெயில் என்ற செய்தி கிடைக்குமா? மனிதன் யோசிக்கும். எத்தனையோ பேருடைய தொழுகையின் ஃபைலை பிரட்டினாலே சொல்லும் பருவ வயதை அடைந்ததன் பின்னால் எத்தனை பருவான தொழுகை நீ தொழவில்லை, இன்னும் கலா செய்யவும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிலரிடம் பேசும் பொழுது சாதாரணமாக சொல்லிவிடுகிறார்கள், படிக்கும் காலத்தில் என்றால் லுஹர் தொழுகை என்பது தொழுத ஞாபகமே இல்லை. ஆனால் அவன் 9வது ஆண்டு 10வது ஆண்டில் நுழையும் பொழுதே அவனுக்கு தொழுகை கடமையாகிவிட்டது. திருமணத்துக்கு முன்னால் எத்தனை தொழுகைகளை விட்டுவிட்டேன் என்பதை ஞாபகத்திலே இல்லை. பதிவிலே எழுதப்பட்டிருக்கிறது, இந்த பருவ வயதை அடைந்ததன் பின்னால் இருந்து ரகீபத்தீத் என்ற அந்த மலாய்க்காமார்கள் அவருக்குரிய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இரண்டு பக்கத்திலும் ரகீபும் அதீதும் இருக்கிறார்கள். முழு வாழ்க்கையையும் பதிவு செய்கிறார் என்பதே. இது வெறுமனே ஒரு கட்டு கதை அல்ல, அல்லது ஒரு இமாம் சொன்ன கருத்தல்ல, அல்லது லைஃபான ஹதீஸ் அல்ல. குர்ஆனுடைய வசனம், மா யல்ஃபிலு மின் கவுல் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்கள் எதை பேசினாலும் அதனை பதிவு செய்வதற்கு ரகீபும் அதீதும் இருக்கிறார்கள். உங்களுடைய முழு விடயங்களும் அவர்களுடைய ஃபைல்களிலே ஒவ்வொரு தலைப்பின் கீழ் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னா குன்னா நஸ்தன்ஸிஹு மா குன்தும் தாமலூன். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் நாம் பதிவெடுத்துக் கொண்டிருக்கிறோம். குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் மரணிக்கும் பொழுது வகுல்ல இன்சானின் அல்சம்னாஹு தாயிரஹு ஃபி உனுகிஹி, அவர் மரணிக்கும் பொழுது இந்த ரகீபும் அதீதும் பதிவு செய்த அந்த முழு பட்டோளைகளையும் மடித்து சுருட்டி அவருடைய கழுத்திலே மாட்டிவிட்டு செல்லுகிறார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, மையத்து ஜனாசா போகும் பொழுது தன்னுடைய சேலேட்டையும் கழுத்திலே மாட்டிக்கொண்டுதான் போகிறது. வனுஹ்ரிஜு லஹு யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளில் நாம் அவர்களுக்கு முன்னால் அந்த பதிவை அந்த ஏட்டை அப்படியே பிரட்டுவோம். ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லப்படும், இக்ரா கிதாபக், இதோ உன்னுடைய வாழ்க்கையின் ஏடு. பருவ வயதை அடைந்ததிலிருந்து நீ வாழ்ந்த உன்னுடைய முழு வாழ்க்கையும் பதிவு செய்யப்பட்ட ஏடு. வாசி, கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா. வாசித்து முடியும் பொழுதே நீ எந்த தரத்துக்குரியவர், உனக்கு இங்கு சுவர்க்கமா நரகமா, உனக்கு என்ன முடிவு வரப்போகிறது என்பதை நீயே முடிவு செய்து கொள்ளலாம். பாடங்களுடைய புள்ளிகளை பார்த்தவுடனே தந்தைக்கும் தாய்க்கும் முடிவு செய்யலாம். ஆசிரியர் சொல்ல வேண்டிய தேவை இல்லை, இவன் ஃபெயிலா பாஸா என்பது அவருக்கே பார்த்து முடிவு செய்யலாம். நீயே வாசித்து முடிவு செய்து கொள். கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா, இன்று நீ உன்னுடைய தரம் என்ன, உன்னுடைய நிலை என்ன, நீ எந்த தரத்துக்குரியவர் என்பதை நீயே முடிவு செய்து கொள்ளலாம். வாசி, இது குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தைக்குரிய விளக்கம் அல்ல, நேரடி தர்ஜுமா. வாழ்க்கையிலே ஒவ்வொரு விடயங்களையும் நாம் யோசிக்கவே, தொழுகை, நோம்பு, ஜகாத், 2.5% சரியாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா, அல்லது பைத்து ஜகாத்துக்கும் ஊருக்கும் காட்டுவதற்கு அள்ளி ஒரு கணக்கை கொடுத்துவிட்டு நானும் வருடா வருடம் ஜகாத் கொடுக்கிறேன், அங்கே சரியான கணக்கு பதிவு செய்யப்படும். ஹஜ்ஜு கடமையாகியவர் அந்த ஹஜ்ஜை சரியாக நிறைவேற்றினாரா இல்லையா எழுதப்பட்டிருக்கிறது. மௌத்து வரையிலே எதிர்பார்க்கப்படும், இதனை இவர் சரி செய்கிறாரா இல்லையா, அதற்கு சந்தர்ப்பம் இருக்குது. உறவுகள், குடல்வாய், ஜனங்கள் என்று வரும் பொழுது ஒவ்வொன்றும் பதிவு செய்யப்படுகிறது. தாயுடன் பேசாமல் இருக்கிறாரா, இவன் தாயுடன் பேசாமல் இருக்கக்கூடிய பாவத்திலே இருக்கிறான். உறவை துண்டித்து வாழக்கூடிய பாவத்திலே இருக்கிறான். எழுதப்பட்டுவிட்டு அழித்துக் கொள்ளலாம் மௌத்துக்கு முன்னால். கொடுக்கல் வாங்கலிலே உள்ள ஒவ்வொன்றும் எங்களுடைய கொப்பிகளிலே பதிவு செய்யப்படுவதை விட நுணுக்கமாகவும் அணு அணுவாக ஒவ்வொன்றும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் யாருக்கும் அணுவளவும் 5% அநியாயம் நடக்காது கியாமத்துடைய நாளிலே. குர்ஆன் சொல், கியாமத்துடைய நாளிலே ஒவ்வொருவருக்கும் நீதம் என்ற தராசியை வைப்போம். இந்த உலகத்திலே நடந்த அநியாயத்துக்குரிய பரிகாரத்தை உலகத்திலே முறையாக தேடிக்கொள்ளவில்லை என்றால் கியாமத்திலே அல்லாஹ் நீதம் வழங்குவான். ஏன், அவனுடைய சிபத்திலே ஒன்று நீதமானவன். செய்யா, எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அநியாயம் இழைக்கப்பட மாட்டான். ஒவ்வொருவருக்குரிய முழு கணக்கையும் கொண்டு வருவோம். ஏக்கர் பேச்சசுக்கு செய்யப்பட்ட அநியாயம் அல்ல, பிசினஸிலே லாபம் தருவதாக சொல்லி எடுத்த 5 லட்சம் 1 லட்சத்துக்கு கொடுக்காத முதலுக்கும் லாபத்துக்கும் ஒரு அநியாயம் அல்ல. லட்சக்கணக்கிலே பல ஆயிரக்கணக்கான ரூபாக்களிலே கடனை எடுத்துவிட்டு அதனை மூடி மறைத்து செய்த அநியாயம் அல்ல. அனந்தர சொத்திலும் அநாதைகளுடைய சொத்துகளும் கொடுக்கப்பட வேண்டிய இடத்திலே கொடுக்காமல் அதனை மூடி மறைத்துக் கொண்டு ஏமாத்திய அநியாயம் அல்ல. பல லட்சக்கணக்குடைய அநியாயம் அல்ல. குர்ஆன் சொல்லுகிறது, வஇன் கான மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் அதைனா பிஹா. நீ உலகத்திலே அடுத்தவனுக்கு செய்த அநியாயம் என்பது ஒரு கடுகளவு இருந்தாலும் அதையும் கொண்டு வருவோம். ஏன் இந்த அநியாயத்தை நீ அவனுக்கு செய்தாய்? பொய் வழக்கு பேசுகிறான் பல ஏக்கர் கணக்கிலே உள்ள காணிக்கு, அடுத்தவனுடைய வீட்டுக்கு, அடுத்தவனுடைய காணி துண்டுக்கு, அடுத்தவனுடைய கடைக்கு, அல்லது கூலியை முறையாக கொடுக்காமல். இன்று சிலர் எது பொது சட்டமோ அதை மார்க்கத்தினுடைய முறையாக எடுத்துக்கொண்டார். ஒரு வீட்டுக்கு ஒரு கடைக்கு கூலி ஒப்பந்தம் நடந்திருந்தால் அது 1000 வருடம் அவர் வைத்திருந்தாலும் அது கூலிதான். அது இவருக்கு ஒரு நாளும் உரிமையாக போவதில்லை. அது உலகத்தினுடைய பொது சட்டமாக இருக்கலாம். இத்தனை வருடங்கள் இருந்தால் அதற்கு அவர் சொந்தக்காரர்கள். இது கூலி கூலிதான். அந்த காலத்துக்கு ஏற்ப கூலியை அவர் கேட்டால் கொடுக்கத்தான் வேண்டும். எத்தனை வகை வகையான அநியாயம். வஇன் கான மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் அதைனா பிஹா. மனைவிக்கு கொடுத்த மஹர் மாலையே தெரியாமல் எடுத்திருந்தாலும் அவளுடைய விருப்பம் இல்லாமல், அனுமதி இல்லாமல், மனைவிக்குரியது என்னுடைய மனைவிதான், ஆனால் கணவனுக்கு அவளுடைய விருப்பம் இல்லாமல் ஒரு மோதிரத்தையும் எடுத்து விற்க முடியாது. பறித்தெடுக்கிறார், பயமுறுத்தி எடுக்கிறார், இல்லாவிட்டால் உன்னை டிவோர்ஸ் பண்ணுவேன் என்று சொல்லி கேட்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தோடு முடிந்து மிருகங்களைப் போன்று பறவைகளைப் போன்று மண்ணோடு மண்ணாக விடுவதாக இருந்தால் வேண்டியதை செய்யலாம். ஆனால் அயஹ்சபுல் இன்சான் அய்யுத்ரக சுதா. இந்த மனிதன் நினைக்கிறானா எப்படியும் வாழலாம், எதையும் செய்யலாம், எப்படியும் சம்பாதிக்கலாம், வருமானத்துக்கு ஏதோ வழி இருந்தால் சரி, அது ஹலாலாக இருக்கட்டும், அது ஹராமாக இருக்கட்டும், அது மார்க்கம் சொன்ன வழியிலே வரட்டும், அல்லது அடுத்தவனுக்கு அநியாயம் செய்து வரட்டும், பரவாயில்லை, எப்படியோ நான் வாழ வேண்டும், நான் வாகனம் வாங்க வேண்டும், நான் வீடு கட்ட வேண்டும் என்ற எந்த அடிப்படையிலும் பணம் சம்பாதிப்பதுதான் நோக்கம் என்று வாழ்ந்தான். உலகத்தோடு முடிவடைவதாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த உலகத்திலே ஹக்குடையவர்களுக்கு அந்த ஹக்கை கொடுக்காமல் மரணித்தால் நாளை கியாமத்துடைய நாளிலே தன்னுடைய உலகத்தினுடைய எந்த சொத்துகளின் மூலமும் ஈடுபடுத்த முடியாத, கஷ்டப்பட்டு சம்பாதித்த இந்த அமல்களை கொடுக்க வேண்டி வரும். தஹஜ்ஜ தொழுகையை கொடுக்க வேண்டி வரும். எத்தனையோ ரமலானுடைய நோன்புகளை கொடுக்க வேண்டி வரும். கஷ்டப்பட்டு அமல் செய்துவிட்டு கொடுக்கல் வாங்கலே செய்த அநியாயத்துக்காக வேண்டி அவனுக்கு அனைத்து நன்மையையும் கொடுத்துவிட்டு இவர் வெறும் கையோடு நரகத்திற்கு போக வேண்டி வரும் என்ற ஹதீசுகள் எல்லாம் இன்று யாருக்கும் தெரியாமல் இல்லை. ஆனால் மறந்து செயல்படுகிறார். உலகத்தில் எத்தனையோ பேர் சில ஜனாசாக்களுடைய செய்திகளை கேள்விப்படுகிறோம், அந்த நிகழ்வோடு சில வேளை மறந்து விடுகிறோம். எத்தனையோ ஜனாதாக்கள் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அந்த நிலையில் எனக்கு மௌத்து வந்துவிடும் என்று. ஒரு பகுதியிலிருந்து ஒருவர் கேட்கிறார், அந்த பகுதியிலே உள்ள ஒரு வாலிப பெண், அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அவர் நல்ல ஒரு பெண், சாலிஹான ஒரு பெண், நாம் அறிந்த வரையிலே தஹஜ்ஜத் கூட மிஸ் பண்ணாமல் தொழக்கூடிய ஒரு பெண்மணி. அந்த பெண்ணுடைய தந்தை திடீரென்று மரணித்து விட்டார். அவள் அழுத நிலையிலே எனக்கு இந்த கேள்விக்குரிய பதிலை யாரிடமாவது கேட்டு சொல்லுங்கள், நிம்மதியை இழந்து விட்டேன், என்ன பிரச்சனை, அந்த வாலிப பெண் சொல்லுகிறாளா, தந்தை மரணித்த நாளிலிருந்து 3 நாள் தொடர்ந்து கனவு காணுகிறேன், தந்தை கபிரிலே நெருப்பிலே எரிந்து கொண்டிருப்பதை போல. சிலர் ஒரு வார்த்தையிலே சொல்லுகிறலாம், இது ஒரு கனவு, இது மிம்பரிலே சொல்லப்பட வேண்டிய விடயமா? கனவு, அது எந்த அளவு உண்மை என்பது யாருக்கு தெரியும்? கனவுகள் அனைத்துமே பொய் அல்ல. நல்ல கனவுகள் கண்டால் நல்லோர்களிடம் அறிஞர்களிடம் போய் விளக்கம் கேளுங்கள், உங்களுக்கு ஹைர் இருக்கிறது. கெட்ட கனவுகள் கண்டால் இடது பக்கம் துப்பிவிட்டு அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுங்கள், அது உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாது என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. ஆனாலும் சில கனவுகளை தொடர்ந்து காணும் பொழுது அதில் ஏதோ ஒரு மறைமுகம் இருக்கிறது, போய் அப்படிப்பட்டவர்களிடம் கேட்டு விளக்கம் பெற வேண்டும். 3 நாள் காண்கிறார். அவரிடம் கேட்குமாறு சொல்லப்பட்டது, தந்தையின் வாழ்க்கை எப்படி இருந்தது? அவர் சொல்லுகிறார், நல்லவர், குடும்ப பாசம் உள்ளவராக இருந்தார், குடும்பத்துக்காக வேண்டி கஷ்டப்பட்டு சம்பாதித்தார், ஒரு நாள் கூட எங்களை பசியிலோ தாகத்திலோ போடவில்லை. ஆனால் அவருடைய 2 விடயங்கள் எங்களுக்கு கவலையாக இருந்தது, ஆனால் சொல்லி திருத்துவதற்கு எங்களுக்கு தைரியம் இருக்கவில்லை. ஒன்றே, காலையிலே போய் மாலையிலே வீட்டுக்கு வருவார், கஷ்டப்பட்டு சம்பாதிப்பார் என்றாலும் கஷ்டப்பட்டு சம்பாதித்து குடும்பத்தின் தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த கடமை உணர்வு அவருக்கு இருந்ததை போல, அசான் சொல்லப்பட்டால் பழுதான தொழுகையை தொழ வேண்டும் என்ற கடமை உணர்வு அவருக்கு இருக்கவில்லை. தொழமாட்டார், பள்ளிக்கு போக மாட்டார், மஸ்ஜிதுல அவருக்கு தொடர்பு இருக்கவில்லை. இதே நிலையிலே வாழ்ந்தார். 2வது, அவர் மரணித்த நாளும் அவருடைய வட்டி அக்கவுண்ட் மூடப்பட்டிருக்கவில்லை. அவரை கபூரிலே நுழைவித்துக் கொண்டிருக்கிறோம், கபூரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார், அன்றும் அவருடைய வட்டி அக்கவுண்ட் திறக்கப்பட்ட நிலையில் தான் இருந்தது. அப்படி எத்தனையோ பேர் மௌத்துகளை சந்திப்பதற்கு தயாராக கொண்டிருக்கிறார். வட்டியை பற்றி எச்சரிக்கையை கேட்கும் பொழுது உள்ளம் சொல்லுகிறது, அதனை அவசரமாக குளோஸ் பண்ண வேண்டும், இல்லாமலாக்க வேண்டும், நீங்க வேண்டும். ஆனாலும் அதனை சில நேரங்களிலே மறந்து விடுகிறார், திரும்பவும் அதே பாவத்திலே தொடர்கிறார். சரி, வீட்டை கட்டி முடித்து விட்டு தொல்லியை கொஞ்சம் சரி செய்து கொண்டு அதற்கு பின்னால் இந்த பாவத்திலிருந்து முழுமையாக தௌபா செய்து விடுவோம், அதற்கு முன்னாலே மௌத்து வந்து அந்த நிலையிலே ஹராமான பணம் என்னுடைய அக்கவுண்டுக்கு விழுந்து கொண்டிருக்கிறது, நான் கபருக்குள்ளும் நுழைந்து கொண்டிருக்கிறேன், நக்கீருக்கு முன்னால் எழுப்பப்பட போகிறேன், விசாரணையும் நடைபெறப் போகிறது, இங்கு ஒரு பாவம் என்னுடைய பேரிலே நடந்து கொண்டிருக்கிறது, என்ன தைரியத்தோடு கபருக்கு போகலாம்? வட்டி அக்கவுண்ட் மூடப்பட்டிருக்கவில்லை, அந்த நிலையில் தான் அவரை கபரிலே நாம் அடக்கம் செய்தோம். இந்த 2 பாவங்களுடனும் கபருக்கு போனால் அவருக்கு பூமாலை போட்டு வரவேற்கப்படுமா? ஏதோ நல்ல ஒரு பிள்ளையை விட்டு சென்றிருக்கிறார், தந்தையுடைய தௌபாவுக்காக வேண்டி காட்டப்பட்டிருக்கலாம். படிப்பினைக்குரிய நிகழ்வுகள் இவைகள். ஒவ்வொரு விடயத்திலும் மனிதன் இப்படித்தான் யோசிக்கும். சில வருடங்களுக்கு முன்னால் அரபு நாட்டிலே உள்ள ஒரு இடத்திலே நடந்த ஒரு உண்மை, இது போன்ற பாதையோரத்திலே உள்ள ஒரு மஸ்ஜித் அசான் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய மனிதர் வயோதிபர் மஸ்ஜிதை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். ஒரு வாலிபர் வாகனத்திலே ஏறி அவருடைய பைக்கிலே உட்கார்ந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டிருக்கிறார் நிறுப்பதற்கு. அந்த வயோதிப மனிதர் அந்த வாலிபரை பார்த்து சொல்லுகிறார், தம்பி, தொழுகை நேரம், தொழுது விட்டு போகலாமே. அவர் டைம நேரத்தை காட்டி அவசரமான ஒரு விடயம், நண்பனின் அழைப்புக்கு உலகத்திலே உள்ள வேறொருவருடைய அழைப்புக்குள்ள மதிப்பு என்று பலருக்கு அல்லாஹு அக்பர் என்ற அந்த அல்லாஹுடைய அழைப்புக்கு கிடையாது.
அர்த்தம் எல்லோருக்கும் தெரியும். அல்லாஹு அக்பர் என்ற அந்த செய்தி காதில் விழுந்தவுடன் உள்ளம் சொல்ல வேண்டும். ஈமானிய உணர்வுள்ள ஒரு முஸ்லிமுடைய மூமினுடைய உள்ளம் சொல்ல வேண்டும், உன்னுடைய கடையை விட, உன்னுடைய கஸ்டமரை விட, உன்னுடைய தொழிலை விட, உன்னுடைய ஆபீஸை விட, உன்னுடைய இந்த பிரயாணத்தை விட அல்லாஹுனுடைய கடமை பெரியது, அது மகத்துவமிக்கது. அந்த கடமையை நோக்கி போவோம், புது செய்வோம், நாலு ரக்காத்தை தொழுதிவிட்டு வருவோம். இந்த உலகத்திலே வாழுவது அதற்காக வேண்டித்தான். ஏனைய காரியங்களை ரப்பு பொறுப்பெடுத்திருக்கிறான், என்னுடைய முயற்சி இது. ஆனால் அந்த கடமையை நிறைவேற்றிவிட்டு நான் உலகத் தொழிலே வேலையிலே ஈடுபடும் பொழுது எனக்குரிய மௌத்து வந்துவிட்டால், எனக்கு ஒரு நெஞ்சு வலி ஏற்பட்டது, எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டது, மௌத்து வந்துவிட்டது, அந்த கடமையை புறக்கணித்தவனாக அல்லது பாலாக்கியவனாக நான் கபரை நோக்கி செல்லுவேனே என்ற அந்த ஈமானிய உணர்வு எத்தனை பேருடைய உள்ளத்திலே வருகிறது. அதனை விட்டுவிட்டு ஓடி வருவதற்கு மஸ்ஜிதை நோக்கி அல்லது முசல்லாவை நோக்கி. இதுவரையும் இப்படி மனிதன் வாழுவான், மௌத்து வந்ததன் பின்னால் கை செய்தப்படுவதற்கா? அல்லாஹ் பாதுகாப்பு. அந்த பெரிய மனிதர் அவருடைய பேச்சை கேட்டுவிட்டு மஸ்ஜிதுக்குள்ளே நுழைகிறார். நுழையும் பொழுது ஒரு சத்தம், டும் என்ற ஒரு சத்தம், திரும்பி பார்க்கிறார். அதே வாலிபர் ஒரு பெரிய வாகனத்திலே மோதி அந்த இடத்திலே அவருடைய முடிவும் வந்துவிட்டது. அதே இடத்திலே மஸ்ஜிதை நோக்கி வந்திருந்தாலும் அந்த மௌத் வந்திருக்கும். மஸ்ஜிதுக்குள் இருந்து ஜனாசா தூக்கப்பட்டிருக்கும். இதுதான் இந்த உலக வாழ்க்கை. இது பொய் அல்ல, பயமுறுத்துவதற்கல்ல, இதுதான் உலக வாழ்க்கை. குடியிலும் போதை பொருளிலும் கெட்ட நண்பர்மார்களுடனும் நீ பாவத்திலும் மியூசிக்கிலும் ஹராத்திலும் இருக்கிறாய். வாலிபனே, உன்னுடைய மௌத் அந்த வாகனத்திலே நண்பர்மார்களுடன் பாட்டுடன் படத்துடன் ஹராத்துடன் போதை பொருள்களுடன் சென்று கொண்டிருக்கிறாய். அந்த வாகனம் மறுபக்கம் பிறண்டு விட்டது, விபத்துக்குள்ளாகிவிட்டது. நீ அதற்குள்ளே மரணித்தவர்கள் உன்னுடைய ஜனாசாவும் எடுக்கப்படுகிறது. வாழ்க்கை முடிந்து விட்டது. ஹௌபா, எங்கு செய்வது? பெற்றோர் கண்ணீர் வடிப்பார்கள், ஊர் மக்கள் கண்ணீர் வடிப்பார்கள். ஆனால் உன்னுடைய தரப்பட்ட அந்த பெருமதியான வாழ்க்கை முடிந்து விட்டது. நீ வீணாக்கி விட்டாய். இது ஓயலிலே செயலாகுவதை போல அல்ல, இது நிரந்தரமான வாழ்க்கையின் பெயர். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு கட்டத்தையும் யோசிக்கும். இந்த நீண்ட பிரயாணம் மனிதனை எப்பொழுதும் பயமுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இந்த உணர்வு அவன் பாவத்திலிருந்து தௌபா செய்வதை தூண்ட வேண்டும், உறவுகளை சேர்ந்து வாழுவதை தூண்ட வேண்டும். சஹி முஸ்லிமுடைய ஹதீஸ் சொல்லுகிறது, ஒரு முஸ்லிமுக்கு ஒரு மூமினுக்கு இரண்டு இரவுகள் நிம்மதியாக தூங்குவதே பொருத்தமில்லை. அவர் அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய ஏதாவது ஒரு கடமை உரிமை அவருடைய பொறுப்பில் இருக்கும் பொழுது குறைந்தது அது வசியத்தாகவாவது எழுதப்பட்டிருக்க. நான் இன்னாருடன் மனஸ்தாபப்பட்டிருக்கிறேன், திடீரென்று மரணித்தால் இவரிடம் மன்னிப்பு கேட்டு விடுங்கள், நான் இவருக்கு இவ்வளவு இவ்வளவு கொடுக்க வேண்டும், நான் திடீரென்று மரணித்து விட்டால் அதற்குரிய ஏற்பாடை செய்து விடுங்கள் என்பது போன்ற விடயங்கள் தெளிவாக எழுதப்பட்ட நிலையில் இல்லாமல் இரண்டு இரவுகள் அப்படி பொறுப்புள்ள யாரும் மூமின் தூங்குவது அவருக்கு பொருத்தமில்லை என்று. ஒரே ஒரு நிகழ்வுடன் செய்தியுடன் முடித்துக் கொள்ளுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மரணித்து காட்டினார்? மரணிப்பதற்கு வஃபாத் ஆகுவதற்கு 5 நாட்களுக்கு முன்னால் கடும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், எழுந்து கொள்ள முடியாது, உடம்பெல்லாம் சூடு, தலைப்பாகை தலையிலே கட்டி இருந்தார்கள், அதற்கு மேலாலும் சூடு கையிலே படுகிறது. சஹாபாக்களிடம் சொல்லுகிறார்கள், 5 நாளைக்கு முன்னால் படுத்த படுக்கையிலே வருத்தத்தோடு மக்களோடு நான் பேச வேண்டும் என்ற ஒரு சிந்தனை. நான் மக்களோடு கொஞ்சம் மௌத்துக்கு முன்னால் ஒரு தடவை பேசிக் கொள்ளவே. ஒரு நாள் கடும் சூடு, பல கிணறுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட 7 தோல் துருத்தியின் மூலம் முழு உடம்புக்கும் தண்ணீர் ஊற்றப்பட்டு சூட்டை கொஞ்சம் தணித்துக் கொண்டார். கஷ்டப்பட்டு நடக்க முடியாது, 2 பேருடைய தோளிலே கையை வைத்துக் கொண்டு இழுபட்ட நிலையே மஸ்ஜிது நபவிக்கு வந்தார். மிம்பரிலே உட்கார்ந்து சில முக்கியமான விடயங்களை பேசிவிட்டு லுஹர் தொழுகை நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லோரிடமும் சொன்னார்கள், இவ்வளவு காலமும் நான் உங்களுடன் சேர்ந்து வாழ்ந்தேன், நான் உங்களுடன் பல விடயங்களை பேசியிருப்பேன்,
உங்களில் யாராவது ஒருவருடைய உள்ளம் என்னுடைய வார்த்தையின் மூலம் நொந்திருந்தால், நான் யாருக்காவது ஏசியிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. இதோ நான் இருக்கிறேன், என்னிடம் என்னையும் அதே போன்று ஏசி எனக்கு கியாமத்துடைய நாளில் அந்த பொறுப்பில் இருந்து நீக்கிவிடுங்கள். எனக்கு அப்படியே ஏசுங்கள், அதே வார்த்தையை சொல்லி என்னை பேசு. இரண்டாவதாக சொன்னார்கள், நான் உங்களில் யாராவது ஒருவருக்கு அடித்திருந்தால் இதோ என்னுடைய மேனி இருக்கிறது, அதே போன்று அடியுங்கள். அந்த அடியை வாங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். மூன்றாவது சொன்னார்கள், உங்களோடு நான் யாருடனாவது கொடுக்கல் வாங்கல் செய்திருந்தால், அது ஒரு திருகமாக இருந்தாலும் சரி, அதனை என்னிடம் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு கேட்பதை வலியுறுத்தினார்கள். எனக்கு விருப்பமானவர் நான் தர வேண்டிய ஹக்கை கேட்கக்கூடியவர், எங்களிடம் விருப்பத்துக்குரியவர்கள் தர வேண்டிய ஹக்கை வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர். இதை திரும்ப திரும்ப சொன்னார். இப்படியும் சொன்னார்கள், கியாமத்துடைய நாளில் உங்களை விட நான் தேவையற்றவர் என்பது அல்ல, அல்லாஹ்விடத்திலே நானும் தேவையுள்ளவன். யாருக்கும் இவைகளில் ஏதோ ஒரு அநியாயம் நடந்து கியாமத்துடைய நாளிலே அப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை அல்லாஹ் இங்கத்திலே கேட்கக்கூடிய நிலையிலே நான் ரப்பை சந்திக்க விரும்பவில்லை, என்னை பரிபூரணமாக ஆக்கி அனுப்புங்கள் என்று சஹாபாக்களிடம் கெஞ்சுகிறார். ஆனால் ரசூலோ எப்படிப்பட்டவர், ஒவ்வொரு சஹாபி நினைப்பார்கள் என்னிடம்தான் மிகவும் விருப்பத்துக்குரியவராக இருக்கிறார். லுஹர் தொழுகையின் நேரம் வந்தது, தொழுதார்கள், திரும்பவும் உட்கார்ந்தார்கள், இதையே திரும்ப திரும்ப கேட்டார்கள். அப்பொழுது ஒரு சஹாபி எழும்பினார், ரசூல் வற்புறுத்துகிறார்கள், கடமையாகிவிட்டதை கேட்காமல் இருக்க முடியாது. சொன்னார்கள், எனக்கு நீங்கள் மூன்று திருகம் தர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நாம் யாரையும் சொன்னார்கள் பொய்ப்பிப்பதில்லை, அந்த மூணு திருகம் எதற்கு, ஏன் அது? சொன்னார்கள், நானும் நீங்களும் இருக்கும் பொழுது ஒரு யாசகர் வந்து யாசகம் கேட்டார், உங்களிடத்திலே இருக்கவில்லை, என்னிடம் சொன்னீர்கள் கொடுத்து விடுங்கள், நான் பிறகு தருகிறேன் என்று. அந்த மூணு திருகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அவருடைய அந்த மூணு திருகத்தையும் கொடுத்து விடுங்கள். ரசூலே எப்படி பயப்படுகிறார்கள் என்றால், இன்று எத்தனை வடிவங்களில் வகைகளில் அடுத்தவனுடைய சொத்துக்கும் மானத்துக்கும் மரியாதைக்கும் அநியாயங்கள் மோசடிகள் நடைபெறுகிறது என்பது அவரவருக்கு தான் தெரியும். எனவே பரிசுத்தமான நிலையிலே இந்த பிரயாணத்தை முடிக்க வேண்டும், இறுதி நாள் சிறப்பாக ஆக வேண்டும். மனிதன் அதற்குத்தான் இந்த உலக வாழ்க்கையிலே யோசிக்க வேண்டும், கஷ்டப்பட வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோருக்கும் நல்ல முடிவுகளை நசீபாக்குவானாக. அவனுக்கு பொருத்தமான முறையிலே வாழ்ந்து பொருத்தமான முறையிலே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய உஸ்தாத்மார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, உற்றார் உறவினர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. உனக்காக வேண்டி வாழ்ந்து உனக்காக வேண்டி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வஆஹிரு தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.